அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பருதி மற்றும் மரிய மைக்கேல். அரசர் பிலிப்பேவின் தங்கையான இளவரசி கிறிஸ்டினா மோசடி ஒன்றுக்கு துணை இருந்ததாக கூறப்பட்ட வழக்கு முடிவில் ஸ்பெயின் நீதிமன்றம் அவரை விடுவித்து தீர்ப்பளித்துள்ளது. முடியாட்சி மீண்டும் கொண்டுவரப்பட்ட 1975 ஆண்டிலிருந்து அரச குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் குற்றவாளி கூண்டில் நின்றது இதுவே முதன்முறையாகும். இந்த தீர்ப்பு தங்களுக்கு திருப்தி தருவதாக அமைந்துள்ளதாக கிறிஸ்டினாவின் வழக்கறிஞர் மிக்யூல் ரோங்கா ஜூனியர் கருத்து தெரிவித்துள்ளார். ஆனால் நீதிமன்றம் இளவரசியின் கணவர் ஏற்படுத்திய சேதங்களை ஈடு செய்யும் விதமாக இளவரசிக்கு சுமார் 500,000 அதிகமான தொகையை அபராதமாக விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது.
ஆங்கில டச்சு நுகர்வு பொருட்கள் நிறுவனமான யூனிலீவரை எடுத்துக்கொள்வதற்கு அமெரிக்க உணவு பொருள் பெருநிறுவனமான கிராப்ட் ஹென்ஸ் அறிவித்திருந்த விலை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த இரு நிறுவனங்களும் பெரிய அளவில் கெச்சப் மற்றும் வீட்டு சுத்திகரிப்பு பொருட்களுக்கும் அதிக எண்ணிக்கையிலான பிரபல பிராண்டுகளை கொண்ட பொருட்களையும் தயாரிக்கின்றன. இவை இரண்டும் இணைவது நடைபெற்றால் இதுவரை நடந்ததிலேயே மிகப்பெரிய நிறுவன இணைப்புகளில் ஒன்றாக அமையும். இதற்கு வழங்கப்படுவதற்காக அறிவிக்கப்பட்ட $143 பில்லியன் என்பது இந்த நிறுவனத்தை அடிப்படையில் குறைத்து மதிப்பிடுவதாக அமைந்துள்ளது என்று யூனிலீவர் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்கப்படுவதை இன்னும் எதிர்பார்த்திருப்பதாக கிராப்ட் ஹென்ஸ் நிறுவனம் கூறியிருக்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஹாங்காங்கின் முன்னாள் தலைவர் டொனால்ட் சாங் பதவியில் இருந்தபோது மோசடியில் ஈடுபட்டு குற்றம் இழித்துள்ளதாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளார். குற்றவியல் விசாரணையில் தண்டனை பெறுகின்ற முதல் தலைமை செயல் அதிகாரியாக சாங்கை இந்த தீர்ப்பு மாற்றியுள்ளது. சீனாவில் உள்ள பல லட்சக்கணக்கான டாலர் மதிப்புடைய சொகுசு குடியிருப்பு ஒன்றை இலவசமாக புதுப்பிப்பதை அவர் ஏற்றுக்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இந்த பணியை மேற்கொண்ட சொத்து நிறுவனத்தின் உரிமையாளர் ஹாங்காங்கில் ஒலிபரப்பு உரிமம் வழங்கப்பட்டிருந்த ஊடக நிறுவனம் ஒன்றில் அதிக பங்குகளை பெற்றிருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
ரஷ்ய அரசு ஊடகங்கள் அமெரிக்க அதிபரை புகழ்ந்து பல மாதங்களாக வெளியிட்டு வந்த செய்திகளை முடித்துக்கொள்ள ரஷ்யா உத்தரவிட்டுள்ளதாக செய்திகள் வரும் நிலையில், ரஷ்யாவின் மிகவும் பிரபலமான செய்தித்தாள் ஒன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேட்டோ குறித்து முரண்பாடான தகவல்களை கூறியதாக குற்றம் சாட்டியுள்ளது. டொனால்டு டிரம்பின் உண்மை நிலையை புரிந்து கொள்ள நீங்கள் குடித்திருக்க வேண்டும் என்று அரசு ஆதரவு பெற்ற டேப்லாய்டு செய்தித்தாளான கொம்சோ மோல்ஸ்ஹையா பிராவ்டா கூறியுள்ளது. ஆனால் இந்த தகவல்கள் அனைத்தும் வதந்தி என்று ரஷ்யாவின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் மறுத்துள்ளார்.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணத்தில் இருந்த சூஃபி தர்காவில் தற்கொலை குண்டுதாரி ஒருவர் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 80 பேர் கொல்லப்பட்டதை அடுத்து ஆப்கானிஸ்தானில் உள்ள 76 முக்கிய தீவிரவாதிகளை தங்களிடம் ஒப்படைக்க பாகிஸ்தான் ராணுவம் கேட்டுக்கொண்டுள்ளது. தீவிரவாதிகள் எல்லை கடந்து தாக்குதலை தொடுத்து வருவதாகவும் ஆப்கானிஸ்தான் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை பேச்சாளர் முகமது நபீஸ் ஜக்காரியா கருத்து கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான அனைத்து எல்லைகளையும் மூடிவிட்டதாகவும் ஆப்கான் மாகாணங்களான குனார் மற்றும் நங்கர்ஹார் மீது ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது.
பீகார் அதிகாரிகள் மாநிலத்திற்கு வெளியில் இருந்தாலும் அல்லது வெளிநாட்டில் இருந்தாலும் கூட மது அருந்த கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு பீகார் மாநில மதுவிலக்கு சட்டம் கொண்டு வந்தது. பணியில் இல்லாவிட்டால் கூட இந்த புதிய விதியை உதாசீனப்படுத்தினால் நீதிபதிகள், மஜிஸ்ட்ரேட்டுகள் மற்றும் அதிகாரிகள் அனைவரும் இடைநீக்கம், பதவி நீக்கம் அல்லது ஊதிய வெட்டு ஆகியவற்றை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த மாநிலத்தின் மது தடை சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இந்த திருத்தம் பீகார் முதலமைச்சராக இருக்கும் நிதிஷ்குமாரின் முன்முயற்சியில் வந்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஐஎஸ் குழுவினரின் பிடியில் உள்ள சிரியாவின் அல்பாப் நகரத்தின் மீது கடந்த 2 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் 45 பொதுமக்களை துருக்கி ராணுவம் கொன்றுவிட்டதாக கூறப்படுகிறது. கொல்லப்பட்டோரில் 18 பேர் குழந்தைகள் என்று பிரிட்டனை தலைமையிடமாக கொண்டும் மனித உரிமைகள் அமைப்பு ஒன்று தெரிவித்துள்ளது. ஆனால் 13 தீவிரவாதிகள் மட்டுமே கொல்லப்பட்டுள்ளதாக துருக்கியின் மிகவும் சமீபத்த மோதல்கள் கணக்கெடுப்பு குறிப்பிடுகிறது.
ஸ்லாண்டியா என்று அழைக்கப்படும் புதிய கண்டம் ஒன்றை கண்டுபிடித்திருப்பதாக ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். நியூசிலாந்து மற்றும் நியூ ஹலிடோனியா தீவு கூட்டத்தோடு இந்த கண்டத்தின் பெரும்பாலான நிலப்பகுதி நீருக்கடியில் உள்ளது. இது ஒரு கண்டத்திற்கான எல்லா பண்புகளையும் கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் எண்ணினாலும் அதை சுற்றியுள்ள பகுதியின் மேலே தனித்தன்மையான நிலவியலோடு இது அமைந்துள்ளது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.